வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
எங்களை படைத்து காத்து பராமரித்து வருகிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த மகிழ்ச்சியான காலை வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த காலங்களிலே நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் இறுதியிலே வந்து நிற்கிற நாங்கள் இந்த மாதத்தை திரும்பி பார்க்கும்பொழுது எங்களுக்கு நீர் கொடுத்த ஜீவன் சுகம் பலனுக்காக தாழ்மையோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த மாதத்தின் ஒவ்வொரு காலகட்டங்களிலேயும் எங்களுடைய தேவைகளை கர்த்தர் அற்புதமாய் ஆச்சரியமாய் சந்தித்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் ஆரம்பத்திலே இந்த மாதத்தை குறித்து நாங்கள் பயந்த நேரங்கள் உண்டு, கலங்கிய வேளைகள் உண்டு. ஆனாலும் கர்த்தர் கரம் பிடித்து வழிநடத்திய அன்புக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த மாதம் முழுவதும் பல இடங்களிலே நடைபெற்ற விடுமுறை வேதாம பள்ளிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, வேத வசனங்களை கருத்தோடு கற்றுக்கொண்ட அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தரணும். அவர்கள் மூலமாய் அந்த குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்ற வசனம் அவர்கள் குடும்பத்திலே உண்மையாயிருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்திலே நடைபெற்ற பல்வேறு சிறப்பு கூட்டங்களுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவைகளிலே பங்கு பெற்று கர்த்தருக்கென்று புதிய தீர்மானங்களை செய்திருக்கிற அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மேலே வைத்த விசுவாசத்தினாலே உம்முடைய பலத்தை நம்பி எடுத்திருக்கிற தீர்மானங்களிலே உறுதியாய் நிற்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்திலேயும் புதிதாய் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே பிரவேசித்திருக்கிற அருமையான மணமக்கள் மாற ஒவ்வொருவருக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவருக்காக ஒருவர் நீர் ஆயத்தப்படுத்தி கொடுத்தீர் என்பதை அறிந்தவர்களாய் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்கவும் ஒருவருடைய சந்தோஷத்தை குறித்து ஒருவர் அக்கறை உள்ளவர்களாய் செயல்படவும் கர்த்தர் அனுதினமும் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பயனுள்ள வகையிலே தங்கள் விடுமுறை நாட்களை செலவு செய்த அருமையான தம்பிமார் தங்கைமாருக்கு அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். புதிய கல்வி ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிற உடைய பிள்ளைகளுக்கு தேவையான விசேஷித்த ஞானத்தையும் பலனையும் கர்த்தர் தந்திர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, புதிய கல்வி ஸ்தாபனங்களுக்குள்ளே கடந்து செல்வதற்காக பணம் தேவையாயிருப்பவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே தவறான வழிகளிலே அவர்கள் கடன் எடுத்து விடாதபடி காத்துக்கொள்ளும். சரியான வழிகளிலே கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாட்களிலேயும் எங்களுக்கு தேவையான நல்ல மழைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பல இடங்களிலே சரியான மழை இல்லை. அந்த இடங்களிலே கர்த்தர் அற்புதமாய் ஆச்சரியமாய் நல்ல மழையை கொடுத்து நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். வயோதிப நிலையிலே இருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உடைய வசனத்தை வாஞ்சியோடு கேட்கிற உடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்தருளும். அந்தந்த நாளுக்கு தேவையான சுகத்தை தாரும், பலத்தை தாரும். பிள்ளைகள் தங்களை கவனிக்கவில்லையே என்ற கவலையோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தரே ஆறுதலும் சமாதானமாயிருந்து அவர்களை கரம் பிடித்து வழி நடத்தி செல்ல சரியான உதவியாளர்களை சரியான நேரத்திலே தந்துள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் நீண்ட நாட்களாய் சுகவீனமாயிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீரே அவர்களுக்கு இறங்கி அவர்கள் வியாதியிலிருந்து பலவீனங்களிலிருந்து ஒரு பரிபூர்ணமான விடுதலையை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் சமீபத்திலே பணி ஓய்வு பெற்று இனி நான் என்ன செய்வது என்ற திகைப்போடு யாராவது இருப்பார்கள் என்றால், அவர்கள் இந்த ஓய்வு பெற்ற காலங்களிலேயும் எப்படியெல்லாம் கர்த்தருக்கு பணி செய்ய முடியும் என்பதை புரிந்து கொள்ள நீர் அவர்களை கரம் பிடித்து வழிநடத்த நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலேயும் இலங்கையில இருந்து இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான குடும்பங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தரலும். அந்த குடும்பங்களின் தேவைகளை கர்த்தர் சந்தித்தரலும். ஆண்டவரே, யாராவது பிரச்சனையோடு கவலையோடு கண்ணீரோடு இருப்பார்கள் என்றால் நீர் அவர்களுக்கு இறங்கி உதவி செய்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் தங்கள் பிள்ளைகளை குறித்த கவலையோடு இருக்கிற பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த பிள்ளைகளை குறித்த கவலையோடு இருக்கிறார்களோ அந்த கவலை சந்தோஷமாய் மாறத்தக்கதாக அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மெய்யான மனம் திரும்புதலை தாரும், விடுதலையை தாரும், சமாதானத்தை தாரும், முன்னேற்றத்தை தாரும் அப்பா. இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் தங்கள் பிறந்த நாட்களை தங்கள் திருமண நாட்களை நினைவு கூறுகிற பிள்ளைகளோடு சேர்ந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாட்களையும் காலங்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலே கூட்டிக் கொடுக்கிறவர் நீரே ஆண்டவரே. இந்த வாரத்திலும் புதிய வருடங்களுக்குள்ளே பிரவேசிக்கிற உடைய பிள்ளைகளை பேர் பேராய் ஆசீர்வதித்து இந்த ஆண்டின் ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் பெற்றுக் கொள்ள கிருபையை தாரும். எந்தெந்த காரியங்களுக்காக தனியாய் குடும்பமாய் ஜபிக்கிறார்களோ கர்த்தர் ஜபத்தை கேட்டு அவர்களை ஆசீர்வதிக்க கெஞ்சுகிறோம். தொடர்ந்து இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி மற்றும் டி டபிள்யூஆரின் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாயிருக்க அனுக்கிரகம் பண்ணும். நீர் எங்கள் ஜபத்தை கேட்டதற்காமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு இணைந்து ஜபிக்கும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நல்ல நாமத்தினாலே ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஒன்று தீமோத்தேயுவின் நிருபத்தை நேற்றைய தினத்திலிருந்து நாம் சிந்திக்க துவங்கியிருக்கிறோம். இந்த ஒன்று தீமோத்தேயு ஒரு தனிப்பட்ட நபருக்கு எழுதப்பட்ட நெருக்கமான நிருபமாயிருந்தாலும் இது சபையின் காரியங்களையும் சமுதாயத்திலே சபையானது தன்னை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்ற காரியங்களையும் சொல்கிறது. ஒவ்வொரு விசுவாசியும் ஏதாவது ஒரு சபையோடு தன்னை அடையாளப்படுத்த வேண்டும் என்பதை இங்கே பார்க்கிறோம். அடுத்ததாக நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் என்று இரண்டாம் வசனத்தின் பின்பகுதியிலே நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்திலே தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலின் பிதாவாக இருக்கிறார், தீமோத்தேயுவின் பிதாவாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாய் இருந்தால் அவர் உங்களுடைய பிதாவாகவும் இருக்கிறார். நான் அவரை ஏற்றுக்கொண்டபடியினாலே என்னுடைய பிதாவாகவும் அவர் இருக்கிறார். என்னை தேவனுடைய குடும்பத்திலே ஒரு அங்கத்தினராக மாற்றியிருக்கிறார். என்ன ஒரு பாக்கியம் இல்லையா? பவுல் பரிசேயனாக இருந்து யூத சமுதாயத்திலே இருந்தபொழுதெல்லாம் அவருக்கு தேவனை பிதாவே என்று அழைக்கும் பாக்கியம் கிடைத்ததில்லை. அடுத்ததாக நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் என்று வசனம் சொல்கிறது. ஒரு திருச்சபையிலே செய்யப்படும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய கட்டளையின்படி செய்யப்பட வேண்டும். அவரே சபையின் தலைவராக இருக்கிறார், அவரே கர்த்தர். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் என்னை கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைக்கிறீர்கள், ஆனாலும் நான் சொல்லுகிற காரியங்களை நீங்கள் செய்கிறதில்லை, நீங்கள் எனக்கு கீழ்ப்படுகிறதில்லை என்று சொல்கிறார். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றைய நாட்களிலேயும் அவர் இவ்வாறு அநேகரை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே இப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள் என்று அவர் எச்சரிக்கை செய்கிறார். கர்த்தாவே கர்த்தாவே, நாங்கள் உமக்காக இதை இதையெல்லாம் செய்யவில்லையா? நாங்கள் மிகவும் சுறுசுறுப்பாக உமக்காக செயல்பட்டோம் அல்லவா என்று சொல்வார்கள். உடனே கர்த்தர் அவர்களை பார்த்து, நான் உங்களை அறியவே இல்லை, என்னுடைய சித்தத்தை செய்ய நீங்கள் தேடவே இல்லை,
நீங்கள் எனக்கு கீழ்ப்படிய நாடவில்லை என்று கூறுவார். நாம் அவரை கர்த்தர் என்று அழைத்தால் மட்டும் போதாது, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அடுத்ததாக வேற்றுமையான உபதேசங்களை குறித்த எச்சரிக்கையை இந்த நிருபத்திலே நாம் பார்க்கிறோம். நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல இந்த நிருபம் ஸ்தல சபையின் கோட்பாடுகளையும் ஒழுக்கத்தையும் பற்றி சொல்கிறது. உங்களுடைய ஒழுக்கம் நன்றாயிருக்கும் முன்னர் உங்கள் கோட்பாடு சரியாக இருக்க வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, தவறாக சிந்தித்துக் கொண்டு சரியாக நடந்து கொள்வது முடியாத ஒரு காரியம். ஆனால் மனிதர்கள் தவறாக சிந்தித்துக் கொண்டு சரியாக நடக்க நினைப்பதுதான் மிகவும் வருந்தத்தக்க ஒரு காரியம். ஆமரமையானவர்களே, சபையானது முதலாவது தன் கோட்பாடுகளை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் சபையின் நடவடிக்கைகள் ஒழுங்காக இருக்கும் என்று பவுல் சொல்கிறார். வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கும்படிக்கும் என்று இங்கே வசனம் சொல்கிறதை பார்க்கிறோம். அதாவது அவர்கள் வேறே உபதேசத்தை, வேறு கோட்பாடுகளை போதிக்கக்கூடாது என்று சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும் பொழுதும் வேறே சுவிசேஷம் இல்லை என்று குறிப்பிடுகிறார். அநேகர் பலதரப்பட்ட கருத்துக்களை கலந்து சுவிசேஷ கலப்பாய் அந்நாட்களிலேயும் இந்நாட்களிலேயும் கொடுத்து வருகிறார்கள். இவ்வாறு மற்ற சுவிசேஷங்களை அநேகர் பிரசங்கித்து வந்தாலும் வேறு சுவிசேஷம் இல்லை என்றே பவுல் சொல்கிறார். உலகத்திலே ஒரே ஒரு சுவிசேஷமே இருக்கிறது, ஒரே ஒரு கோட்பாடே இருக்கிறது. உபதேசம் என்பது சபையின் போதனையை குறிக்கிறது. ஒரு திருச்சபையின் உபதேசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அது ஆதி முதற்கொண்டே இருக்கிறதாய் இருக்க வேண்டும். பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின் அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதிலே சபையை குறித்த நான்கு காரியங்களை நாம் பார்க்க முடியும். முதலாவதாக அப்போஸ்தலருடைய உபதேசம், இரண்டாவது அந்யோனியம் அதாவது ஐக்கியம், மூன்றாவதாக அப்பம் பிட்கதல், நான்காவதாக ஜபம். இந்த நான்கு காரியங்களும் சபையின் வெளிப்படையான காரியங்கள். ஒரு சபையானது அப்போஸ்தலருடைய உபதேசத்தை பின்பற்றாவிட்டால் அந்த சபை உண்மையான சபை அல்ல. வேத வசனங்களுக்கு சிலர் தவறான விளக்கங்கள் கொடுப்பதனாலேயே அநேக உபதேச மாறுபாடுகள் வந்துவிடுகிறது. ஆனால் நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்றால் பெரும்பாலான சபைகளின் அடிப்படை கோட்பாடுகள் மற்ற சபை பிரிவுகளிலே உள்ளது போலவே இருக்கிறது. தவறான விளக்கம் கொடுக்கப்பட்டால் ஒரு சில காரியங்களே மற்றவைகளில் நின்று வேறுபட்டதாக இருக்கும். ஆமரமையானவர்களே, நாம் அப்போஸ்தலருடைய உபதேசத்தை பின்பற்றுகிறோம். அதை சரியாக வியாக்கியானம் பண்ணி பின்பற்ற வேண்டும். இவைகளே விசுவாசத்தின் அடிப்படையான சத்தியங்களாக இருக்கின்றன. அப்போஸ்தலர்கள் வேத வசனங்கள் முழுமையானதாக ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகளாக இருக்கின்றன என்றும், தேவனுடைய வார்த்தைகள் சீரிய நிலையிலேயும் பிழையற்ற நிலையிலேயும் இருக்கிறது என்றும் போதித்தார்கள். மேலும் கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையையும் அவர்கள் உபதேசித்தார்கள். இந்த நிருபத்திலேயே அப்போஸ்தலனாய பவுல் இயேசு கிறிஸ்துவை குறித்து வைத்திருக்கிற உயரிய எண்ணத்தை வெளிப்படுத்துகிறார். சிலர் அப்போஸ்தலனாய பவுல் கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையை குறித்து இங்கே உபதேசிக்கவில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் அப்படி அல்ல பிரியமானவர்களே, அவர் கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையை குறித்து உபதேசிக்கிறதை நாம் இங்கே தெளிவாக காண முடியும். இந்த அதிகாரத்தின் துவக்கத்திலே நீங்கள் பார்த்தால் கூட இதை புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் என்று அவர் சொல்கிறதை கவனியுங்கள். இங்கே இயேசு கிறிஸ்து என்று சொல்வதை தேவனுக்கு அருகிலேயே வைத்து சொல்கிறார். இதன் மூலம் அவர் தேவனாயிருக்கிறார் என்பதை தெளிவாக குறிப்பிடுகிறார். அடுத்ததாக நான்காவது வசனத்திலே தீமோத்தேயுவை எபேசுவிலே இருக்க வேண்டிக் கொண்டதை குறித்து சொல்கிறார். எபேசு ஒரு முக்கியமான பட்டணம். அப்போஸ்தலனாய பவுல் வேறு எந்த இடத்திலும் செலவழிக்காத அளவிற்கு இங்கே அதிக நாட்களை செலவழித்திருக்கிறார். இங்கே அவருக்கு ஊழியம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. தீமோத்தேயுவே, இந்த காரியத்தை எபேசியர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும். வேற்றுமையான உபதேசத்தை போதியாதபடிக்கு அவர்களுக்கு சொல்ல வேண்டும். சபையின் உபதேசம் சரியாக இல்லாவிட்டால் அது சபை அல்ல. ஒருவேளை அங்கே அநேக உதவிக்காரர், மூப்பர், போதகர், தலைவர், பாடகர் குழு போன்றவை இருந்தாலும் அது முக்கியமல்ல. அங்கே உபதேசம் சரியில்லை என்றால் அது சபையே அல்ல. அந்த உபதேசம் அப்போஸ்தலர்களுடையதாக இருக்க வேண்டும் என்பது மிக அவசியமானது. இப்பொழுது 1 தீமோத்தேயு முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை பாருங்கள்.
வேற்றுமையான உபதேசங்களை போதியாத படிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாத படிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக.
இங்கே கட்டுக்கதைகளையும் கவனியாத படிக்கும் என்று வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கதைகள், ஆதாரமற்ற சம்பவங்கள் போன்றவற்றிற்கு செவி சாய்க்காதிருங்கள் என்று சொல்கிறார். அந்நாட்களிலே எபேசு பட்டணம் அநேக கட்டுக்கதைகளோடு கூடிய சமயத்திற்கு பெயர் பெற்றதாக விளங்கியது. அநேக சமயங்கள் மத்தியிலே ஹிட்லரின் கோயில், ட்ரார்ஜான் கோயில், தியானாளின் கோயில் போன்றவை காணப்பட்டன. இவை எல்லாமே எபேசு பட்டணத்திலேயே குவிந்திருந்தன. இவை எல்லாமே கதைகளை அடிப்படையாக கொண்டிருந்தன. கிரேக்க கட்டுக்கதைகளால் அவைகள் நிரம்பியிருந்தன. இவை எல்லாமே எபேசிய விசுவாசிகள் வெறுக்க வேண்டும் என்று சொல்கிறார். கட்டுக்கதைகள் என்று அப்போஸ்தலனாய பவுல் குறிப்பிடுகிறவை பிலோ என்பவருடைய தத்துவங்களாக இருக்க வாய்ப்பிருக்கிறது. இந்த பிலோ என்ற யூதன் ஒரு புத்திசாலியான மனிதர். இவர் பழைய ஏற்பாட்டை எடுத்துக்கொண்டு வெறும் கட்டுக்கதைகள் என்று சொல்லும் அளவிற்கு அதை உருவாக்க முயன்றார். இன்றும் கூட சிலர் இந்த விதமான சிந்தனை உடையவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்கள் ஆதியாம புத்தகத்தை வெறும் கட்டுக்கதை என்று பிரசங்கிக்கிறார்கள். அவைகளிலே காணப்படுகிற மனிதர்கள் உண்மையிலே வாழவில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய கருத்து பொய் என்று சொல்லும் அளவிற்கு அநேக அகழ்வாராய்ச்சியிலே கிடைத்த சான்றுகள் காணப்படுகின்றன. வேதமும் அதிலுள்ள நிகழ்ச்சிகள் யாவும் உண்மையானவையே என்று இந்த சான்றுகள் இன்றும் உறுதிப்படுத்துகின்றன. அடுத்ததாக முடிவில்லாத வம்ச வரலாறுகள் என்று வசனம் சொல்கிறதை பார்க்கிறோம். சபையானது யூத சமயத்தின் தொடர்ச்சி என்று உபதேசிக்கின்ற இந்த தவறான கொள்கையினை பற்றியதாக இது இருக்க வாய்ப்பிருக்கிறது. இதன்படி ஒரு வம்சத்தை தொடர்ந்து மற்றொரு வம்சம் வருகிறது. ஆனால் தொடர்ந்து தேவன் அவர்களை நடத்தி வருகிறார் என்கிறது இந்த தத்துவம். அதன்படி பார்த்தோமென்றால் ஒரு பெரிய குழப்பமே வரும். ஏனென்றால் இஸ்ரவேல் இன்று இருக்கிற நிலை வேறு, சபையை பற்றி இருக்கிற தேவனுடைய திட்டம் வேறு. ஆகவே யூத சமயத்தை தொடர்ந்து சபை இருக்கிறது என்பது முற்றிலும் தவறு என்பது இதிலே விளங்குகிறது. மேலும் கிரேக்கர்கள் மற்றொரு தத்துவத்தை போதித்தார்கள். இதன்படி ஒரு மூலத்திலிருந்து இன்னொரு பொருள் வருகிறது என்பது அவர்கள் உபதேசம். இதுவும் சபையை பாதித்த ஒரு தத்துவம். இயேசுவையும் இந்த படைக்கப்பட்ட வரிசையில் ஒன்றில் சேர்த்துவிட அவர்கள் முயற்சித்தார்கள். அடுத்ததாக விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற என்று வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அப்போஸ்தலனாய பவுல் தீமோத்தேயுவிடம் இந்த விதமான கள்ள உபதேசங்கள் உன்னை விசுவாசத்திலே கட்டாது என்று சொல்கிறார். ஆம், நீங்கள் தவறான உபதேசங்கள் உள்ள சபைகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விசுவாசத்திலே வளர்ந்திருக்காது. அவர்களுடைய கனிகள் சரியானதாக இருக்காது. மக்கள் தேவனுடைய வார்த்தைகளை தள்ளி அவிசுவாசத்திலே உழலுவதால் சபையிலே தாறுமாறான நிலைமை இருக்கும். இப்பொழுது 1 தீமோத்தேயு 1:5 பாருங்கள்.
கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே.
இங்கே அப்போஸ்தலனாய பவுல் மீண்டும் தீமோத்தேயுவுக்கு ஒரு ஆழமான, நெருக்கமான முறையிலே தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிறார். இந்த விதமான நெருக்கத்தை நீங்கள் அவருடைய மற்ற நிருபங்களிலே பார்க்க முடியாது. சபையில் என்ன போதிக்கப்படுகிறதோ அது சுத்தமான இருதயத்திலிருந்து அன்பை பிறப்பிக்க வேண்டும் என்று தீமோத்தேயுவிற்கு சொல்கிறார். இந்த சுத்த இருதயம் என்பது நம்முடைய பழைய சுபாவத்திற்கு எதிராக காணப்படுகிற ஒன்று. அதாவது கிறிஸ்துவுக்குள் நீதிமானாக்கப்பட்ட ஒருவனால் ஆவிக்குரிய கனிகளை வெளிப்படுத்த முடியும். இந்த ஆவிக்குரிய கனிகளிலே ஒன்றுதான் அன்பு. ஆனால் பழைய சுபாவமுள்ள மனிதனால் இந்த அன்பை காட்ட முடியாது. சபையிலே 3 விதமான காரியங்கள் வெளிப்பட வேண்டும். முதலாவதாக விசுவாசம். தேவனிலும் அவருடைய வார்த்தையிலும் விசுவாசம் வேண்டும். இரண்டாவதாக அன்பு. அன்பு என்பது உங்கள் வாயிலிருந்து வெளிப்பிரகாரமாக வருகிற ஒன்றல்ல. இது மற்றவர்கள் மீது உண்மையான கரிசனை கொள்ளக்கூடியது. அதாவது நீங்கள் அன்புடையவர்களாக இருந்தால் மற்றவர்களை குறைத்து கூற மாட்டீர்கள். அடுத்தவர்களுக்கு எந்த விதத்திலும் தீங்கை கொண்டு வருகிற காரியத்தை செய்ய மாட்டீர்கள். ஒரு சபையிலே அதன் போதகருடைய ஊழியத்திற்கு எதிராக அநேக குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டன. அவருடைய ஊழியத்தை தொலைப்பதற்காக என்னென்ன வேலைகள் உண்டோ அத்தனையையும் அந்த சபை உறுப்பினர்கள் செய்தார்கள். ஆனால் அந்த ஊழியர் தன்னுடைய ஊழியத்தை சரியாகத்தான் செய்தார். இருந்தபோதிலும் அவர் மீது வீணான குற்றங்களை சாட்டினார்கள். பாருங்கள், இந்த சபையினர் இதன் மத்தியிலே கிறிஸ்துவின் அன்பை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது மாய்மாலமில்லாமல் வேறு என்ன என்று சொல்லலாம்? நாம் கிறிஸ்துவின் அன்பை குறித்து பேசினால் மட்டுமே அன்பு வந்துவிடப் போவதில்லை. நாம் மற்றவர்கள் மீது அன்பு கூர்ந்துவிடப் போவதில்லை. நாம் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். விசுவாசம் சபைக்கு உள்ளான வாழ்விற்கு மிகவும் அவசியமானது. அதே வேளையில் அன்பானது சபைக்கு உள்ளும் சபைக்கு வெளியேயும் உள்ள வாழ்க்கைக்கு அவசியமானதாகும். நம்முடைய சபைக்கு சபை அலுவலர்கள் மற்றும் சபை நிர்வாகம் போன்றவை அவசியமானதுதான். அது எந்த ஒரு நிர்வாக அமைப்பை சேர்ந்ததாக இருந்தாலும் அதனால் பெரிய ஒரு மாற்றம் நிகழ்ந்துவிடப் போவதில்லை. அந்த சபையிலே விசுவாசமும் அன்பும் இல்லாமல் போனால் அது ஒரு தங்கும் விடுதி போன்று சமயம் சார்ந்ததொரு குழுவைப் போல ஒரு இயக்கத்தைப் போல ஆகிவிடும். அதே வேளையிலே விசுவாசமும் அன்பும் அந்த சபையிலே காணப்படுமானால் சபை நிர்வாகம் கூட அவ்வளவு முக்கியமானதாக காணப்படாது. மூன்றாவதாக, சபையிலே வெளிப்படுத்தப்பட வேண்டிய காரியம் நல் மனசாட்சி. மனசாட்சி என்பது விசுவாசிக்கு கூட நல்ல ஒரு வழிகாட்டியாக இருப்பதில்லை. ஆனால் ஒரு விசுவாசி என்பவருக்கு நல் மனசாட்சி என்பது இருக்க வேண்டியது அவசியமானது. நீங்கள் சில வேளைகளிலே இவ்வாறு உணரலாம். நீங்கள் படுக்கைக்கு செல்லும் முன்னர் உங்களுக்கு குற்ற மனசாட்சி ஏற்படலாம். மற்றவர்களுக்கு விரோதமாக ஏதோ தவறு இழைத்துவிட்டதாக பேசிவிட்டதாக உங்களுக்கு தோன்றலாம். இவையெல்லாம் நல் மனசாட்சி இல்லாதபோது உங்களுக்கு உண்டாகின்றவை. இவ்வாறு இருப்பது நல்லதல்ல. ஆனால் ஒரு உணர்வுள்ள மனசாட்சியோடு இருப்பதுவே நல்லது. சிலருடைய மனசாட்சியை பார்ப்பீர்கள் என்றால் அது சூடுண்டது போல இருக்கும். அதாவது சரி எது என்றோ தவறு எது என்றோ வித்தியாசம் தெரியாத அளவிற்கு அவர்கள் இருப்பார்கள். இந்த மூன்று ஆச்சரியமான கிருபைகள், அதாவது அன்பு, நல் மனசாட்சி மற்றும் விசுவாசம் போன்றவை விசுவாசிகளால் அந்த சபையிலே காண்பிக்கப்பட வேண்டும் என்று பவுலப்போஸ்தலன் கூறுகிறார். அடுத்ததாக 1 தீமோத்தேயு 3:6 பாருங்கள்.
இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகிப் போனார்கள்.
இங்கே வீண் பேச்சு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதற்கு அழகான வார்த்தைகள், மொழி அலங்காரம், வீணான பேச்சு போன்ற அர்த்தங்கள் உண்டு. சிலர் உங்களை வாழ்த்தி பேசி முதுகிலே தட்டிவிடலாம். இதற்கு வேறு அர்த்தம் ஒன்றுமில்லை. எந்த ஒரு காரணமும் இல்லாமல் சாதாரணமாக பேச வேண்டுமே என்பதற்காக அப்படி செய்திருப்பார்கள். தொடர்ந்து அடுத்த வசனத்தை பாருங்கள். 1 தீமோத்தேயு 1:7,
தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகராயிருக்க விரும்புகிறார்கள்.
இங்கே அப்போஸ்தலன் பவுல் நேரடியாக ஒரு காரியத்தை சுட்டிக்காட்டி பேசுகிறார். சிலர் உறுதியாக தவறானதை போதிக்கிறார்கள் என்று இங்கே தெளிவுபட சொல்கிறார். அவர்கள் உண்மையில் தேவனுடைய வார்த்தைகளை வெறுத்து ஒதுக்கிவிட்டார்கள். மேலும் தாங்கள் என்ன பேசுகிறோம் என்பதை புரிந்து கொள்ளாமல் பேசுகிறார்கள் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். நீங்கள் பேசுகிற காரியங்களை புரிந்து கொண்டுதான் பேசுகிறீர்களா? தேவனுடைய வார்த்தைகளை நேசிக்கிறவர்களாக உங்கள் வார்த்தைகளை பேசுகிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்று சிந்தித்த சத்தியங்களை ஒருமுறை கூட நாம் மீண்டும் சிந்தித்து பார்ப்போமா? ஒரு திருச்சபை பக்தி விருத்தியோடு இருக்க வேண்டும் என்றே அப்போஸ்தலனாய பவுல் மிகவும் வாஞ்சியுள்ளவராக இருந்தார். வேற்றுமையான இந்த உபதேசமும் சபைக்குள்ளே நுழைந்துவிடக் கூடாது என கூறுகிறார். சபை மக்களின் வாழ்க்கை விசுவாசம் என்பதையே அஸ்திபாரமாக கொண்டதாக இருக்க வேண்டுமே தவிர தர்க்கங்களுக்கு ஏதுவான கட்டுக்கதைகளையும் வம்ச வரலாறுகளையும் அஸ்திபாரமாக கொண்டிருக்க கூடாது என எச்சரிக்கிறார். நம்முடைய திருச்சபை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை சற்றே எண்ணி பார்ப்போம். இன்று நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதையும் எண்ணி பார்க்க வேண்டும். தேவன் நமக்கு தரும் கிருபை, இரக்கம், சமாதானத்தை குறித்தும், இயேசுவே நமது இரட்சகர் என்பதை குறித்தும் நமது விசுவாசம் எப்படி இருக்கிறது? இயேசு எனது பாவங்களை மன்னித்துவிட்டார் என்ற உறுதியான விசுவாசம் உண்டா? அல்லது அடிக்கடி நமது பாவ மன்னிப்பை குறித்த சந்தேகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அடுத்ததாக, நமது அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கிறது? ஒரு மாய்மாலமான அன்பாக இருக்கிறதா? வார்த்தைகளிலே மட்டும் வரும் ஒரு அன்பாக இருக்கிறதா? அல்லது மாயமற்ற விசுவாசத்தினாலே பிறக்கும் அன்பாக இருக்கிறதா? எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய அன்பு செயல்படும் அன்பாக இருக்க வேண்டும் என்றே ஆண்டவர் விரும்புகிறார். திருச்சபைக்கு உள்ளும் திருச்சபைக்கு வெளியேயும் நம்முடைய அன்பு வெறும் வார்த்தையாக மட்டும் இருக்கக்கூடாது, அது செயல்படும் அன்பாக இருக்க வேண்டும். வீண் பேச்சுகளை இனம் கண்டுகொள்ளும் ஞானம் நமக்கு தேவை பிரியமானவர்களே. அல்லது எவரையும் எந்த உபதேசத்தையும் கேட்டு ஏமாற்றப்படக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதையும் எண்ணி பார்க்க வேண்டும். ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கர்த்தாவே, பிதாவாகிய தேவனான உம்மாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் எங்களுக்கு நீர் தந்திருக்கும் கிருபைக்காக, இரக்கத்திற்காக, சமாதானத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்கள் மேல் இரக்கமாக இருக்க சித்தமானபடியினால் உமது கிருபையினாலே தகுதியில்லாத எங்கள் பாவங்களையும் மன்னித்து பிதாவோடு எங்களுக்கு நீர் தந்திருக்கிற ஒரு மேலான உறவிற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மேல் நாங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே நாங்கள் ஒருவரில் ஒருவர் உண்மையான அன்புள்ளவர்களாய் வாழவும், எங்கள் அன்பானது இந்த உலகத்திலே பாய்ந்தோடவும், நாங்கள் எப்பொழுதும் நல் மனசாட்சி உள்ளவர்களாகவும் வாழ நீரே எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் திருச்சபைகளிலே காணப்படுகிற அன்பு தாழ்ச்சியை நீரே எடுத்து போட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அன்பிலே குறைவுபட செய்யும் பிசாசின் கிரியைகளை எங்களுடைய திருச்சபைகளை விட்டும் நீர் அப்புறப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் திருச்சபைகள் ஒவ்வொன்றும் கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவைகளாக அல்லாமல் கிறிஸ்து இயேசுவிலே கூட்டி இணைக்கப்பட்டவர்களாக நாங்கள் எல்லாவற்றிலேயும் வளர நீரே கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
அன்பர்களே, இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறோம். நீங்கள் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுத வேண்டிய முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண்களை குறித்துக் கொள்ளுங்கள்: 9442252627, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உன் தேவனாகிய கர்த்தர் நீ செய்யும் எல்லாவற்றிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உபாகமம் 15:18. உன் தேவனாகிய கர்த்தர் நீ செய்யும் எல்லாவற்றிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உபாகமம் 15:18.